Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஒருமுறை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We have been looking through the Bible and studying it.
நாம் வேதாகம முழுதுமாய் பார்த்து அதை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now reached the book of Zephaniah in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே செப்பனியா என்ற புத்தகத்துக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம்.
Zephaniah prophesied soon after Nahum prophesied.
நாகம் தீர்க்கதரிசனம் உரைத்ததற்கு அடுத்ததாக செப்பனியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்.
And that was before Babylon became a world power.
பாபிலோன் உலக சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு முன்பதாக.
And just before Jeremiah started prophesying.
எரேமியா தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு முன்பதாக செப்பனியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்.
It's possible that Jeremiah started prophesying towards the end of Zephaniah's time of prophecy.
செப்பனியாவுடைய தீர்க்கதரிசனம் முடிவு காலத்திலே எரேமியா தீர்க்கதரிசனம் கூற ஆரம்பித்திருக்கலாம்.
And Zephaniah also spoke about the destruction of Assyria.
அசிரியாவுடைய அழிவை குறித்தும் செப்பனியா பேசியிருக்கிறான்.
And the rise of Babylon.
பாபிலோனுடைய எழுப்புதலை குறித்தும் அவன் பேசியிருக்கிறான்.
But his main theme is the severity of God and the goodness of God.
தேவனுடைய கண்டிப்பும் தேவனுடைய தயவும் என்பதுதான் இவருடைய முக்கியமான கருத்து.
In Romans 11:22 it says, look carefully at the severity of God and the goodness of God.
தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் என்று ரோமர்லே நாம் வாசிக்கிறோம்.
And we can see that verse, the theme of that verse emphasized throughout the book of Zephaniah.
அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் தான் செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் முழுதுமாய் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
First of all, Zephaniah speaks about God's strictness against sin.
பாவத்திற்கு விரோதமாக தேவனுடைய கண்டிப்பை குறித்து செப்பனியா பேசுகிறார்.
And then he declares God's goodness to the remnant among his people.
தம்முடைய ஜனங்களிலே மீந்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தயவை குறித்து கூறுகிறார்.
In fact, this is the theme of almost all the prophets.
எல்லா தீர்க்கதரிசனுடைய கருப்பொருளும் இதுதான் என்று நாம் சொல்லலாம்.
The goodness and the severity of God.
தேவனுடைய தயவு, தேவனுடைய கண்டிப்பு.
His strictness against sin.
பாவத்துக்கு விரோதமாய் அவருடைய கண்டிப்பு.
And his severity in disciplining his children when they live in sin.
தம்முடைய ஜனங்கள் பாவத்திலே வாழும் பொழுது அவர்களை கண்டிப்போடு கூட சிச்சிக்கிற காரியம்.
And his goodness to deliver them from it and bring them and to establish them.
அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நன்மையாக அவர்களை நிலைவரப்படுத்துகிறார்.
As we read these prophets in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்கதரிசிகளை வாசிக்கும் பொழுது,
we find there are certain themes that they keep on speaking on again and again.
மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் குறிப்பிட்ட பொருளை குறித்து வலியுறுத்தி வலியுறுத்தி பேசுகிறார்கள்.
The anger of God against sin is a major theme of all the prophets.
எல்லா தீர்க்கதரிசிகளுடைய பொருளுமே பாவத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபம்.
And the absolute certainty of God's judgment on sin is another major theme.
இன்னொரு கருப்பொருள் என்னவென்றால் பாவத்துக்கு விரோதமாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பு.
The great danger and evil of pride.
பெருமையினுடைய ஆபத்தும் அதனுடைய தீமையும்.
And how severely God will judge those who exploit poor people.
சிறுமைப்பட்டவர்களை நசுக்குகிறவர்களை தேவன் எவ்வளவு கண்டிப்பாக நியாயந்திருக்கிறார் என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறார்.
Severely against the love of money found among preachers and leaders.
பிரசங்கியார்களும் அதிபதிகளும் தலைவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதன பண ஆசையை குறித்தும் தேவன் கடுமையாக சாடுகிறார்.
Immorality found among leaders.
தலைவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதான ஒழுக்க சீர்கட்டையும் குறித்து அவர் கூறுகிறார்.
These are all very relevant for today because that's what we see even today in Christian circles.
இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இவைகளையே நான் பார்க்கிறபடினாலே இதே செய்திகள் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது.
Another theme is how God uses heathen people to chasten his people.
புரஜாதியாரை தம்முடைய ஜனங்களை சிச்சிக்கும்படியாக எப்படி தேவன் பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
And the need for faith and patience if you don't get and see God answering immediately.
தேவன் உடனடியாக பதில் கொடுக்காத பட்சத்திலே நமக்கு விசுவாசமும் பொறுமையும் தேவை என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
God wants people not to be deceived by external manifestations that look like a revival.
ஒரு எழுப்புதலை போல காணப்படுகிற வெளியரங்கமான ஒரு கிரியையிலே தேவன் திருப்திப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
How appropriate for today.
இன்றைக்கு இது எவ்வளவு பொருத்தமா இருக்கிறது.
If you read these Old Testament prophecies and understand the context in which they were spoken.
இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களையும் அதனுடைய பின்ன எந்த பின்னணியில் இருந்து எழுதப்பட்டது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால்,
find that they are very relevant for our day.
நம்முடைய நாட்களுக்கு அது மிகவும் பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
All the prophets spoke about a remnant there will be among God's people.
தேவனுடைய ஜனத்திலே மீந்திருக்கிறவர்கள் என்பதை குறித்து எல்லா தீர்க்கதரிசிகளுமே பேசுகிறார்கள்.
A few who would be faithful to God.
தேவனுக்கு உண்மையா இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்.
And these things are written for our instruction.
இவைகளெல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் முடியாக புத்திமதியை கொடுக்கும் முடியாக எழுதப்பட்டிருக்கிறது.
இஸ்ரேல் வாஸ் ஸ்ப்ளிட் இன்டு டூ குரூப்ஸ்.
இஸ்ரேல் இரண்டாக பிளந்தது.
ஒன் லார்ஜ் குரூப் ஆஃப் 10 ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்மால் குரூப் ஆஃப் 2 ட்ரைப்ஸ்.
10 கோத்திரத்தார் இருக்கக்கூடிய பெரிய கூட்டம் ஒன்றும் இரண்டு கோத்திரத்தார் இருக்கக்கூடிய சிறிய கூட்டமாகவும்
பிரிந்தது. பிக்சர் திஸ் டு தி டூ குரூப்ஸ் இன் கிறிஸ்டம்.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு குழுக்களை நாம் இதிலே பார்க்கலாம்.
ஒன் இஸ் தி பிக் குரூப் ஆஃப் ஆல் தி பிக் பிக் டினாமினேஷன்ஸ் தட் ஹேவ் எக்ஸிஸ்டட் ஃபார் சென்சுரிஸ்.
எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஒன்று.
அண்ட் தென் Judah could be picked type of the small groups that have come out of these and are meeting in different places.
இந்த பெரிய ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்து அங்கங்கே சிறு கூட்டமாய் கூடக்கூடிய சிறு கூட்டங்களை யூதாவுக்கு ஒப்பிடலாம்.
But God's remnant is found in both groups.
ஆனால் தேவனுடைய மீந்திருக்கிறவர்கள் இரண்டு கூட்டத்திலேயும் இருக்கிறார்கள்.
God fearing people in the big denominations and God fearing people in the small groups.
பெரிய ஸ்தாபன சபைகளிலே தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த சிறு கூட்டங்களிலேயும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
But the spiritual decline in both groups.
ஆனால் ஆவிக்குரிய சரிவு இரண்டு கூட்டங்களிலும்
These small little groups think that it's only the big ones that are dead.
இந்த சிறு கூட்டம் பெரியவர்கள் தான் செத்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள்.
But there's a lot of death in these small groups too.
ஆனால் இந்த சிறு குழுக்களிலேயும் எவ்வளவு மரணங்கள் இருக்கிறது.
They don't realize it.
அதை அவர்கள் உணர்வதில்லை.
Because they got their doctrines right.
ஏனென்றால் அவர்களுடைய உபதேசம் சரியா இருப்பதனால்.
Whereas the other groups, most of them have got their doctrines wrong.
பெரிய ஸ்தாபனங்களிலே பல குழுக்களிலே உபதேசங்கள் தவறா இருக்கிறது.
In spite of that, there are some God-fearing people there.
அதனூடே அங்கே தேவனுடைய ஜனங்கள் கொஞ்சம் இருக்கத்தான்
செய்கிறார்கள். And in these small groups, though their doctrines are all correct, there are a lot of people who are spiritually dead.
இந்த சிறு குழுக்களிலே உபதேசங்கள் சரியாக இருந்தாலும் மரித்து போன அநேகர் ஆவிக்குரிய ரீதியிலே அங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள்.
And we read that Judah did not learn from the mistakes of Israel.
யூதா இஸ்ரவேலுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம்.
That's what we see in these small little groups in Christendom today also.
இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய அங்கமெங்குமாய் சிறு குழுக்களிலேயும் இதைத்தான் பார்க்கிறோம்.
They have not learned from the mistakes of the bigger groups.
பெரிய குழுக்களுடைய தவறுகளிலிருந்து சிறு குழுக்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
The theme of the prophets was always this remnant coming back finally. That's what God was always interested in.
தேவன் எப்பொழுதே இந்த மீந்திருக்கக்கூடிய கூட்டம் திரும்பி வரக்கூடிய மீந்திருப்போர் இதிலே தான் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
God has always had a witness, a small group of people who are a witness for the truth.
சத்தியத்திற்கு சாட்சியாக எப்பொழுதே ஒரு சிறு கூட்டத்தார் தான் காணப்படுகிறார்.
You see, when Jesus was born,
இயேசு பிறக்கும் பொழுது,
there was a Simeon and an Anna in the temple.
தேவாலயத்தில் ஒரு சிமியோனும் ஒரு அண்ணாலும்
இவர்கள்
தான் மீந்திருக்கிறவர்.
There was John the Baptist.
யோவான் ஸ்நானகன்.
There were a few shepherds.
இங்கும் அங்கும் சில மேய்ப்பர்கள்.
And there were these wise men from the east.
கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள்.
A mixed group.
இது ஒரு கலந்த ஒரு கூட்டம்.
These are the people who were expecting the Messiah.
இவர்கள் தான் மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
In the same way, here and there, there's a remnant in Christendom that's preparing for the coming of the Lord.
அதே போல இன்றைக்கும் கிறிஸ்துவத்திலே இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மீந்திருப்போர் இங்கும் அங்குமாய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார்.
Zephaniah first speaks about the day of judgment.
செப்பனியா முதலாவது நியாய தீர்ப்பின் நாளை குறித்து பேசுகிறார்.
In fact, he speaks more about the day of the Lord than any other prophet.
மற்ற எந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாளை குறித்து சொல்கிறார்.
In Judah, in the time of King Josiah, there was an apparent revival about 4 years before Nebuchadnezzar came.
யூதா ராஜ்யத்திலே யோசியாவின் நாட்களிலே நேபுகாத்நேச்சார் வருவதற்கு 4 ஆண்டுகள் முன்பதாக ஒரு எழுப்புதலை போல ஒரு இயக்கம் இருந்தது.
If there had been a real revival, God would have saved Judah from going into captivity.
அது உண்மையான ஒரு எழுப்புதலாய் இருந்திருக்குமேயானால் யூதா சிறையிருப்பிலிருந்து தேவன் அதை தப்புவித்திருந்திருப்பார்.
But it was a superficial revival.
ஆனால் அது மேலோட்டமான ஒரு எழுப்புதல்.
Just on the outside.
வெளியே மட்டும் காணப்படுகிறது.
Like a lot of revivals today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பல எழுப்புதல்களைப் போல.
And prophets like Zephaniah and Jeremiah could see through this revival.
செப்பனியா எரேமியா போல தீர்க்கதரிசனங்கள் இந்த தீர்க்கதரிசிகள் இந்த எழுப்புதலுக்குள்ளாக அவர்கள் பார்க்க
முடிந்தது. They were not deceived.
அவர்கள் ஏமாற்றப்படவில்லை.
All the others were deceived.
மற்ற எல்லாரும் ஏமாற்றப்பட்டார்கள்.
Today a lot of Christians are deceived by superficial revival.
அநேக கிறிஸ்தவர்கள் மேலோட்டமா இருக்கக்கூடிய எழுப்பதனால
ஏமாற்றப்படுகிறார்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லை.
And so they are not able to see through the superficiality of a lot of things that go on today which look like God working.
ஆகவே தேவன் கிரியை செய்வது போல காணப்படுகிற பல கிரியைகளை கூட இவர்கள் பார்க்க முடியவில்லை.
See, a lot of things that are called revival in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் என்று பல காரியங்கள் அழைக்கப்படுகிறது.
Emotional excitement.
அவையெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்கள் தான்.
Psychological gimmicks produced by clever preachers.
மிகவும் புத்திசாலியான பிரசங்கிகள் மூலமாக மனோதத்துவ ரீதியாக உண்டாக்கப்படும் பரவசங்கள்.
Whose interest is to get money from people and live a comfortable life.
அவருடைய விருப்பம் எல்லாம் ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்து சொகுசான வாழ்க்கை
வாழ்வது. To holiness because holiness is not preached.
பரிசுத்தம் பிரசங்கிக்கப்படாததினாலேயே பரிசுத்தத்தை குறித்து தான் எழுப்புதல் இன்னும் உண்டாகவில்லை.
There's no revival to humility.
தாழ்மையிலே ஒரு எழுப்புதல்
இல்லை. Or to freedom from the love of money.
பண ஆசையிலிருந்து விடுதலை என்ற எழுப்புதல்
உண்டாகவில்லை. Or to be poor in spirit so that we can possess God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ளும்படியாக ஆவியிலே எழுமை என்ற எழுப்புதல் உண்டாகவில்லை.
Or revival to obey the sermon on the mount Matthew 5-7.
அல்லது மத்தேயு 5-7 சொல்லப்பட்ட மலைப்பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிய கூடிய எழுப்புதல் உண்டாகவில்லை.
A revival that doesn't lead people into all these things is just a counterfeit revival.
இவ்விதமான காரியங்களுக்குள்ளாய் நடத்தாத எந்த ஒரு எழுப்புதலும் அது போலியான ஒரு எழுப்புதல்.
Jeremiah and Zephaniah could see through the superficial revival in Josiah's time.
யோசியாவின் நாட்களில் எரேமியாவும் செப்பனியாவும் அது மேலோட்டமான எழுப்புதல் என்பதை கண்டார்கள்.
They exposed these revivals.
இந்த எழுப்புதல்கள் பொய்யானவை என்பதை அவர்கள் வெளியரங்கமாக்கினார்கள்.
The people of Judah must have told Jeremiah, "You're being so negative."
நீ என்ன எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையாகவே பேசுகிறாய் என்று யூத மக்கள் எரேமியாவை பார்த்து
கேட்கக்கூடும்.
அவர்கள் எதிர்மறையாக பேசுறவர்கள் அல்ல.
They were speaking the truth.
அவர்கள் சத்தியத்தை பேசினார்கள்.
And 4 years later,
நான்கு வருடங்கள்
கழித்து, Nebuchadnezzar came.
நேபுகாத்நேச்சார் வரும்பொழுது,
then people realized.
அப்பொழுது ஜனங்கள் உணர்ந்தார்கள்.
That what Jeremiah and Zephaniah said was right.
எரேமியாவும் செப்பனியாவும் சொன்னது மெய்தான் என்று.
See, even today it's like that.
இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிறது.
True prophets see through the hollowness of these revivals.
மெய்யான தீர்க்கதரிசி இந்த மேலோட்டமான வெறுமையான எழுப்புதல்களுக்குள்ளாக
பார்க்கிறார்.
ஒரு நாளிலே
everybody will see that what these true prophets said was right.
இந்த மெய்யான தீர்க்கதரிசி சொன்னது சரிதான் என்று ஒரு நாளிலே பார்ப்பார்கள்.
And they will realize that the people whom they called false teachers and heretics were the true prophets of their day.
பொய்யான போதகர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அவர்கள் அழைத்தார்களே, அவர்கள்தான் மெய்யான தீர்க்கதரிசி என்பதை ஒரு நாளிலே பார்ப்பார்கள்.
That was true in Jeremiah's time, it's true. எரேமியாவின்
நாட்களில் அது மெய்யா இருந்தது, இன்றைக்கும் அது மெய்யா இருக்கிறது.
In chapter 1 we read in verses 2-7.
1 Kings 2:7.
The Lord says, "I'll completely remove all things from the face of the earth."
இந்த பூமியின் பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நான் முற்றிலுமா நீக்கிவிடுவேன். அவர் முழு பூமியினுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து
கூறுகிறார். This is double fulfillment of these prophecies.
இந்த தீர்க்கதரிசனங்கள் இரண்டத்தனையாய் இரட்டிப்பாக இரண்டு இடங்களில் நிறைவேறியது.
One was a prophecy about the coming of the Babylonians.
ஒன்று பாபிலோனியருடைய வருகையை குறித்ததான தீர்க்கதரிசனம்.
And the other is a future reference to the Antichrist.
இன்னும் ஒன்று எதிர்காலத்திலே அந்திகிறிஸ்துனுடைய
coming against the church.
சபைக்கு விரோதமாய் வரக்கூடிய அந்திகிறிஸ்துனுடைய தீர்க்கதரிசனம்.
Notice in chapter 1 in verse 4 and 5.
1 Kings 4:5 பாருங்கள்.
The Canaanites had succeeded in dragging Israel down to their level.
இஸ்ரவேலை தங்களுடைய நிலைக்கு இழுத்து செல்லக்கூடிய விஷயத்திலே கானானியர்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்.
Israel went to change them.
இஸ்ரவேல் அவர்களை
மாற்றும்
அவர்களை
like God said,
தேவன் சொன்னது போல அழித்திருந்தார்.
They had been a witness for the Lord.
அங்கே தேவனுக்கு என்று சாட்சியாக இருந்திருப்பார்கள்.
But they had dragged them down.
ஆனால் அவர்களோ கீழே இறங்கி போய்விட்டார்.
And you see here in verses 4-5 they were bowing down to all the idols which the Canaanites worship.
கானானியர்கள் ஆராதித்து வந்த அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இவர்கள் வணங்குகிறதை நாம் இங்கே பெயரை பார்க்கிறோம்.
You see, if we fellowship with people who are idol worshippers of any sort or unconverted,
மனந்திரும்பாத மக்கள் அல்லது விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கூட நாம் கலந்திருந்தால்,
I'm not talking about friendship.
நான் சிநேகத்தை பற்றி
சொல்லவில்லை. As long as we live in the world, we've got to work with so many people.
இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதும் அநேகரோடு கூட
சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. Marriage alliances.
நான் திருமண உறவை குறித்தும்,
business alliances.
நாம் தொழிலிலே பங்காளிகளாக இருப்பதை குறித்தும்,
and their values are different.
அவருடைய மதிப்பீடுகள்
வேறு மாதிரி, their principles are different.
அவருடைய தத்துவங்கள் வேறு.
Ultimately you'll be dragged down to their level.
கடைசியாக அவருடைய நிலைக்கு நீங்கள் இழுத்துச் செல்லப்படுவீர்கள்.
It's like you're standing on a table.
நீங்கள் ஒரு மேஜையில் நிற்கிறீர்கள்.
They're standing below.
அவர்கள் கீழே நிற்கிறார்கள்.
You ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Is it easier for that person to pull you down or for you to pull that person up?
நீங்கள் அவரை மேலே தூக்கி இழுப்பது கடினமா அல்லது அவர்கள் உங்களை கீழே நோக்கி இழுப்பது எளிதா?
They can pull you down easily.
எளிதாக உங்களை கீழே இழுத்து விடுவார்கள்.
And that's exactly what happens when a believer marries an unbeliever.
ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யும்போது,
if we don't take a clear stand,
ஒரு தெளிவான ஒரு நிலையை எடுக்காவிட்டால்,
that's what happened to Israel when they went to Canaan.
இஸ்ரவேல் கானானுக்கு போன பொழுது அதுதான் நடந்தது.
They started worshipping all these gods which the Canaanites were worshipping.
கானானியர்கள் வணங்கி வந்த அந்த விக்கிரகங்களையும் தேவர்களையும் இவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள்.
And in verse 8 and 9, the Lord says, "I'll punish all these leaders who follow pagan customs." And the Old Testament prophets always spoke against the leaders, as I've said, and you find Zephaniah doing the same thing. In our study through the prophets, if you have noticed, every prophet spoke against the leaders first.
நம்முடைய இந்த வேத பாடத்திலே நீங்கள் தெளிவாய் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் முதலாவது தலைவர்களிடத்தில்தான் பேசுகிறான்.
So all the leaders got very angry with these prophets.
ஆகவே இந்த அதிபதிகள் தலைவர்கள் எல்லாரும் இந்த தீர்க்கதரிசிகள் மீது கோபப்பட்டார்கள்.
So how shall we apply that today?
இன்றைக்கு எப்படி நாம் இதை நமக்கு பொருத்தலாம்?
Stephen told the Jewish leaders of his time.
ஸ்தேவான் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த யூத தலைவர்களிடத்தில் சொல்கிறார்.
Which of the prophets did you not persecute?
எந்த தீர்க்கதரிசியை நீங்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தீர்கள்?
One of them you
விரோதமாக எழும்புவார்கள்.
Speak against him, call him a heretic.
அவருக்கு விரோதமாய் பேசி அவரை கள்ள போதகன் என்று சொல்வார்கள்.
That's why you find very few prophets.
ஆகவே தான் மிக சில தீர்க்கதரிசிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Everybody wants to be popular.
ஏனென்றால் மற்ற எல்லாருமே பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
When Jesus came to earth,
இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது,
who did he speak against?
யாருக்கு விரோதமாய் அவர்
பேசினார்? Where do you find him speaking against the adulterers and the drunkards?
விபச்சாரர்கள் குடிகாரர்களுக்கு விரோதமாய் பேசினாரா?
Or the murderers and the cheating tax collectors?
அல்லது கொலைகாரர்களுக்கு விரோதமாக ஏமாற்றுகிற ஆசாரியர்களுக்கு விரோதமாய் பேசினாரா?
He preached against the leaders, the hypocrites who took their Bibles and preached on Saturday morning.
வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓய்வு நாளிலே பிரசங்கித்த தலைவர்களுக்கு விரோதமாய் பேசினார்.
The Lord says here in verse 12, I will take a lantern and go and search all over Jerusalem and punish these men.
நான் விளக்கை கொளுத்தி எருசலேம் முழுவதுமாய் போய் தேடி இந்த மனுஷர்களை எல்லாரும் தண்டிப்பேன்.
Who are stagnant in their spirit.
அவர்கள் தங்களுடைய ஆவியிலே வளராமல் மண்டி கிடக்கிறார்கள்.
Say no, the Lord will not punish us.
தேவனை தண்டிக்க மாட்டார் என்று சொல்கிறவர்கள்.
Whenever a church declines and it says here in verse 13 about their wealth and their plunder and the Lord is going to make their houses desolate.
எப்பொழுதெல்லாம் ஒரு சபை பின்வாங்கி போகிறதோ 13 வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும், வீடுகள் பாழாய் போகும், வீடுகளை
கட்டி. Church declines spiritually, it always moves towards a life of luxury and wealth and ease and indifference to people's needs.
எப்பொழுதெல்லாம் ஒரு சபை பின்வாங்கி போகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சபை சொகுசு வாழ்க்கையை தேடுகிறது, உல்லாசமாய் வாழ விரும்புகிறார்கள், மற்ற மக்களுடைய தேவையை அறியாமல் உணராமல் போகிறார்கள்.
Many young people who started earnestly serving the Lord are backslidden today.
அநேக வாலிபர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள், இன்றைக்கு பின்வாங்கி போய்விட்டார்கள்.
Shocked mainly by the deceitfulness of riches.
இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே அவர்கள் மயங்கி போய்விட்டார்கள்.
So if you don't fight these forces in your own flesh, you'll find that you also cool off like them.
உங்களுடைய சொந்த மாம்சத்திலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக போராடவில்லை என்று சொன்னால் நீங்களும் ஒரு காலத்தில் தணிந்து போய்விடுவீர்கள்.
You'll end up as a salaried preacher dishing out your sermons on a Sunday mornings.
நீங்கள் அப்படி போகும்பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சம்பளத்துக்காக பிரசங்கிக்கிற பிரசங்கியாராய் மாறிவிடுவீர்கள்.
This happened in Zephaniah's day and it'll happen again. It's happening now.
செப்பனியாவின் நடந்தது இப்பொழுதும் அது நடக்கிறது.
The Lord describes in chapter 1 verse 17 that they are like blind people who are searching for a path.
வழியை தேடிக் கொண்டிருக்கிறதான குருடை போல இருப்பார்கள் என்று 17 வசனத்திலே
Jesus spoke about blind leaders leading blind people.
குருடர்களை வழிநடத்துகிற குருடர்கள் என்று இயேசு பேசினார்.
In such a time,
அப்படிப்பட்ட காலத்திலே
Zephaniah says,
செப்பனியா சொல்கிறான்,
all you are humble on the earth, chapter 2 verse 3, seek the Lord. Seek righteousness, seek humility.
எல்லா சிறுமியானவர்களே, நீங்கள் நீதியை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், தாழ்மையை தேடுங்கள்.
What is the way of salvation?
ரட்சிப்பின் வழி என்ன?
Seek for more humility.
அதிகமான தாழ்மையை தேடுங்கள்.
Now you don't hear much preaching on that.
இதிலே அதிகமான பிரசங்கத்தை
கேட்பதில்லை. That's what Zephaniah preached.
செப்பனியா அதைத்தான் பிரசங்கித்தான்.
On one side was the pride of Babylon.
ஒரு பக்கத்திலே பாபிலோனுடைய பெருமை.
On the other side the humility of the remnant in Jerusalem.
இன்னொரு பக்கத்திலே எருசலேமிலே மீந்திருக்கிறவர்களுடைய தாழ்மை.
Further down, we see in chapter 2 and verse 4 to 7,
இரண்டாம் அதிகாரம் 4-7 வரை
he says about different cities that will be destroyed, but again he speaks about the remnant in verse 7.
அழிக்கப்படுகிற மற்ற பட்டணங்களை குறித்து பேசுகிறார், ஆனாலும் 7-ஆம் வசனத்திலே மீந்திருக்கிறவர்கள் மீதியானவர்கள் என்று பேசுகிறார்.
Like Daniel and his three friends, there was a remnant in Babylon.
பாபிலோனிலே தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் மீதியானவர்கள்.
And he says in verse 8, I've heard the taunting of Moab and the revilings of the sons of Ammon which they have taunted my people.
8-ஆம் வசனத்திலே மோவாபுடைய நிந்தனையும் அம்மோன் புத்திரருடைய நிந்தனையும் நான் பார்த்தேன்.
If you stand alone for the Lord, people will make fun of you.
நீங்கள் தேவனுக்கென்று தனியாக நிற்கும் பொழுது ஜனங்கள் உங்களை
பார்த்து criticize you.
உங்களை குறை சொல்வார்.
You don't have to worry.
ஆனாலும் நீ கவலைப்பட வேண்டாம்.
Don't worry about what they say.
அவர் என்ன சொல்றாரோ அதை பற்றி கவலைப்பட
வேண்டாம். The Lord will deal with them.
தேவன் அவர்களோடு இடைப்படுவார்.
In chapter 3,
3-ஆம் அதிகாரம்,
we see here
நாம் இங்கே
பார்க்கிறோம் about in verses 3 and 4. Again he speaks about the princes and the judges and the prophets and the priests.
இங்க மீண்டும்மாய் அவர் அதிபதிகளை குறித்தும் நியாயாதிபதிகளை குறித்தும் ஆசாரிகளை குறித்தும் பேசுகிறார்.
Different categories of leaders.
அங்கே வித்தியாசமான குழுக்களின்
தலைவர்கள். Throughout the Old Testament prophets you find this.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதுமாய் நீங்க
பார்க்கலாம். The judges, the prophets and the priests are corrupt.
அதிபதிகள், நியாயாதிபதிகள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவர் கெட்டு போய்
விட்டார்கள். It comes so often that you can't miss it.
இதை நீங்கள் தவறவே விட்டுவிடவே முடியாது. அடிக்கடி வந்து கொண்டே
இருக்கு. Almost as though these prophets had nothing else to speak about against hitting out of their leaders.
இந்த தீர்க்கதரிசிகளுக்கு வேறு ஒன்றும் பேசுவதற்கு இல்லாதது போல தலைவர்களையே தாக்கிக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது.
And it says these people are always seeking for everything that they can get.
இவர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
They are always trying to get something.
எப்பொழுது ஏதாவது நமக்கு
கிடைக்குமா? That's what they are seeking for.
இதைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள்.
And that's why in Paul's day he stood as different from all of them.
ஆகவே தான் பவுலின் நாட்களிலே அவன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவனாக நின்றான்.
Now further down,
தொடர்ந்து கீழே பார்க்கலாம்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
The Lord says, therefore wait for me.
ஆகவே எனக்காக காத்திருங்கள்.
Be patient.
பொறுமையாயிருங்கள்.
For the time is coming when I'll pour out my anger and fury on these people.
என்னுடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் அவங்கள மீது சொரியும்படியான நாட்கள் வந்துவிட்டது.
When we see the things that are happening around us.
நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் நடக்கிறதை பார்க்கும்
போது. All this corruption in Christendom.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பார்க்கக்கூடிய எல்லா
தீமைகள். We may wonder why is the Lord not doing something.
ஏன் ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம்.
Be patient.
பொறுமையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The Lord says here, one day I'm going to give this remnant, verse 9, I'll give them purified lips.
நான் அவருடைய பாஷையை சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
And they will serve him shoulder to shoulder.
அவர்கள் என்னுடைய நாமத்தை ஒருமனப்பட்டு தொழுது கொள்வார்கள்.
The emphasis is here is on unity.
இங்கே உள்ள வலியுறுத்தப்படுகிற காரியம்
God's remnant will work together.
தேவனிலே மீந்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து
ஊழியம் செய்வார்கள். The mark of the remnant is they don't work individually.
மீந்திருக்கிறவர்களுடைய அடையாளம் அவர்கள் தனித்தனியாக
ஊழியம் செய்ய மாட்டார்கள். There is no individual ministry in the remnant.
மீந்திருக்கிறவர்களிடத்திலே தனித்தால் ஊழியம் கிடையாது.
It's a body ministry.
இது சரீர ஊழியம்.
Shoulder to shoulder.
ஒருமனப்பட்ட தோளுக்கு தோள்.
They are very careful with their language.
அவர்கள் தங்களுடைய பாஷையிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள்.
And in this remnant,
இந்த மீந்திருக்கிற
கூட்டத்திலே, the Lord says in verse 11, last part, I'll remove all the proud people.
அகங்காரர்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுவேன்
என்று சொன்னார்.
அந்த மீந்திருக்கிறவர்களிலே சிறுமியும் எளிமையான ஜனத்தையே மீதியாக வைப்பேன் அவர்கள் கர்த்தரை நம்பியிருப்பார்கள்.
See the mark of God being with a church.
தேவன் ஒரு சபையில் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம்
two things.
இரண்டு காரியங்கள்.
One, he adds wholehearted people.
ஒன்று முழுஉறுதியுடையவர்களை சேர்க்கிறார்.
And two, according to this verse, he removes the proud.
இன்னொரு காரியம் இந்த வசனத்தின்படி பெருமையுள்ளவர்களை நீக்குகிறார்.
So if you are a true church,
ஆகவே நீங்கள் மெய்யான சபையாக
இருந்தால், you have God fearing people being added.
தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் உங்கள் சபை வந்து சேர்ந்து கொள்வார்கள்.
Someone whom God sees as proud being removed.
அங்கே பெருமையா இருக்கிற யாரையாவது தேவன் பார்க்கும்போது அவர்களை நீக்குகிறார்.
If both are not happening, God is not with you.
இது இரண்டுமே நடைபெறாத பட்சத்தில் தேவன் உங்களிடத்தில் இல்லை.
Don't just be satisfied that different people are being added.
நிறைய பேர் நம்முடைய கூட்டத்துக்கு வருகிறார் என்பதனாலே
wholehearted.
அவர்கள் முழுகிறதியுடையவர்களா இருக்கிறார்களா?
More important.
அதுதான் முக்கியம்.
And another thing. Are the proud ones being removed?
அங்கே பெருமையுள்ளவர்கள் நீக்கப்படுகிறார்களா?
Are the people in your midst humble, lowly people?
உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் சிறுமையும் தாழ்மையும்.
And this remnant, verse 13, will tell no lies.
இந்த 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் இந்த மீதியானவர்கள் அவர்கள்
They will not have a deceitful tongue.
வஞ்சக நாவு அவர்கள் வாயில்
கண்டுபிடிக்கப்படும். Such a remnant will shout for joy.
அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷத்தினாலே கெம்பீரிப்பார்.
Such a remnant, the Lord says, rejoice and exult.
கம்பீரித்து பாடு என்று இப்படிப்பட்ட மீந்திருக்கிறவர்களிடத்தில் சொல்கிறார்.
The Lord has taken away his judgments against you.
தேவன் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஆக்கங்களை
cleared your enemies.
உங்கள் சத்துருக்களை விலக்கி
விட்டார். Don't be afraid, verse 16.
16ஆம் வசனம் நீங்கள் பயப்பட
வேண்டாம். The Lord your God is in your midst a victorious warrior.
ஜெய கம்பீரர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
He will exult over you with joy.
அவர் சந்தோஷத்தினாலே உன் பேரில் கம்பீரமாய்
கலங்குவார். He is silently planning for you in love. That's the one translation of this verse.
இந்த வசனத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவர் அன்பினாலே அவர் அந்தரங்கத்தில் உங்களுக்காக தீர்மானித்து திட்டமணி
கொண்டிருக்கிறார். And he will rejoice over you with shouts of joy.
அவர் கம்பீர சத்தத்தினாலே உன் மீது கலி கூறுவார்.
Now this is not written for everybody.
இது எல்லாருக்காகவும் எழுதப்படவில்லை.
It's written for those who are part of this remnant.
இந்த மீந்திருக்கிற கூட்டத்திலே இருக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டது.
And those who grieve about the backslidden condition, they are the ones whom he will gather, verse 18.
18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் பின்வாங்கினவருடைய நிலையை பார்த்து நிந்திக்கிறவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள்.
Those who grieve that these feasts and meetings and all are so dead.
இந்த பண்டிகை ஆசிரிப்பெல்லாம் அது செத்தது போல இருக்கிறது என்று
God rejoices over us if we are like this, a humble, lowly people.
And at that time,
He will gather, He will, verse 19, the lame and the outcast and the despised ones He gathers together. And I will give you renown, verse 20, among all the peoples of the earth. So you see here, God delights in this remnant that's seeking for purity and humility. You know, in chapter 2, verse 3, we are told to seek righteousness and seek humility. And whatever, however much people may oppress you and criticize you, the Lord says, stand true to Him. And one day, all the peoples of the earth will see that God is with you. So Zephaniah is a call to the remnant to stand true to Him.
And
especially those last 15 verses
or 10
verses
are
very relevant for our situation today.
May
God help you and me to be in that remnant.
Amen.
Welcome once again to Words of Life.
We're
studying through the Bible and we've reached the book of Haggai in the Old Testament. Haggai wrote very little, just about 2 chapters, a few pages. One and a half pages. But he had such a tremendous burden that the temple of the Lord should be built. Haggai and Zechariah were the two prophets who worked together when the people came back from Babylon to Jerusalem. For more than 15 years after the people came back to Jerusalem, they had not done anything about building the temple. Partly because there was so much opposition from the people around them.
And
fear has a tremendous power to paralyze God's people from doing anything. Fear, because we think like the Israelites, that these giants are more powerful than our God.
So God sent
2 prophets.
To them.
And one of their main messages was to deliver the people from this fear. And to reveal to them their selfish, self-centered way in which they were living.
Haggai
was an older man. Zechariah was a much younger man. But you see, Haggai writes 1.5 pages and Zechariah writes about 10 pages. Haggai was obviously a very humble man.
He
spoke what God wanted him to speak, and then that was all.
So,
there are 4 messages in Haggai's prophecy. The first message is in chapter 1.
And
the remaining 3 messages are in chapter 2. So the first message of Haggai was, complete the temple. And he says to them, you people say that it's not yet time to build the temple. And then Haggai becomes sarcastic. Is it time for you to build your own houses? And you build all your fancy houses with such a lot of money. And here God's house is lying desolate. Now today, God's house is not a building.
இன்றைக்கு தேவனுடைய வீடு என்பது கட்டடம் அல்ல.
When we talk about God's house, we are not talking about a church building.
இன்றைக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது சபை கட்டடத்தை பற்றி நாம் பேசுவதில்லை.
God doesn't want fancy church buildings.
இன்றைக்கு தேவனுக்கு அழகான சபை கட்டடங்கள் தேவையில்லை.
A church building is just a convenient place for people to meet.
சபை கட்டடம் என்பது ஜனங்கள் கூடுவதற்கு ஒரு வசதியான இடம் அவ்வளவுதான்.
It can be made of the thatched roof or anything.
அது ஒரு குடிசையாக இருக்கலாம், ஓடு வீடாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம்.
The main thing is God's people.
இப்பொழுது முக்கியமான காரியம் தேவ ஜனங்கள்.
That is the church today.
இன்றைக்கு அதுதான் சபை.
And that's where we can apply this message to ourselves.
அங்கே தான் நாம் இந்த செய்தியை நாம் பொருத்திக் கொள்ளலாம்.
Are you so concerned with your work and not concerned with my work, says the Lord.
ஆண்டவர், நீ உன்னுடைய வேலையிலே கவனமா இருக்கிறாய், ஆனால் என்னுடைய வேலையிலே கவனமா இல்லையே என்று சொல்கிறார்.
And he says, that's why there's so little fruit in your life.
ஆகவே தான் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கொஞ்சம் கனிகள் தான் காணப்படுகிறது.
This is similar to what the Lord says, seek God's kingdom first.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொல்வதற்கு
முன்பாக
மற்ற காரியங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும்.
Not only the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று மட்டுமல்ல.
Primarily God's kingdom in our hearts.
அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம்.
But also the spread of God's kingdom into many other hearts.
இன்னும் பல உள்ளங்களிலே இந்த தேவனுடைய ராஜ்யமானது பரப்பப்பட வேண்டும்.
Do you have a burden for that?
இதற்கென்ன உங்களுக்கு பாரம் இருக்கு?
That is building God's house.
அதுதான் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு கோப்பா இருக்கும்.
You know, like stone by stone by stone was brought to build the temple in Solomon's time.
சாலமோனுடைய நாட்களிலே ஒவ்வொரு கல்லாக கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினது போல
cut in the quarry and brought and fitted into the temple.
அவைகள் எல்லாம் ஒரு இடத்திலே அங்கே பணிதீர்க்கப்பட்ட கற்களாய் வெட்டி இங்கே கொண்டு வரப்படுகிறது.
And so today,
அதே போல இன்றைக்கும்
unbelievers are brought to Christ and fitted into God's house.
அவிசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது கொண்டு வரப்பட்டு பின்னர் சபையிலே கட்டப்படுகிறார்கள்.
Are you interested in that?
இதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா?
The question is, are you interested in God's work?
கேள்வி என்னவென்றால், தேவனுடைய வேலையிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா?
Are you only interested in your own work?
அல்லது உங்களுடைய சொந்த வேலையிலே தான் உங்களுக்கு விருப்பமா?
That's the question.
இதுதான் கேள்வி.
All over the world, most believers are just seeking their own interests.
உலகம் முழுதுமாய் பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த விருப்புகளையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
Their interests, their family.
அவருடைய விருப்பமெல்லாம் குடும்பம் தான்.
Paul said in Philippians 2 verse 19 to 21.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 19-21 வசனங்கள் வரை.
That even in his time.
பவுல் சொல்கிறார், அவருடைய காலங்களிலே
கூட. Among his own co-workers.
தம்முடைய சொந்த உடன் வேலையாளர்கள் மத்தியிலே.
Everybody was seeking their own interest.
எல்லாருமே தங்களுக்கான வேலை தேடிக் கொண்டிருந்தார்கள்.
That is unfortunately the state of most of Christendom.
துரதிர்ஷ்டவசமாக இன்றைய கிறிஸ்தவத்திலே இப்படித்தான் காரியங்கள் காணப்படுகிறது.
See, if somebody encroached and took a bit of your property.
உங்களுடைய சொத்தை யாராவது எடுத்துக் கொண்டால்
you would be concerned about it.
நீங்கள் அதை குறித்து
கவலைப்படுவீர்கள். You report it to the police or go to court or something.
நீங்கள் போலீசுக்கு தகவல் கொடுப்பீர்கள் அல்லது வழக்கு மன்றத்துக்கு செல்வீர்கள்.
What when the Lord's property is taken over by Satan little by little?
கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் தேவனுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
Are we concerned?
நாம் அதை குறித்து பாரப்படுகிறோமா?
That shows how much we are seeking our own interests.
இதுதான் நம்முடைய சொந்த விருப்பத்தை எவ்வளவாய் தேடுகிறோம் என்பதை காண்பிக்கிறது.
This message of Haggai is for such people.
இந்த ஆகாய தீர்க்கதரிசியுடைய செய்தி இப்படிப்பட்ட மக்களுக்கு தான்.
See, that's why there's so little fruit in your life.
ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் தான் பலன் கிடைக்கிறது.
That's the reason why many Christians don't grow spiritually.
இதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதில்லை.
Because they're not concerned about the Lord's business.
ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வேலையை குறித்து பாரப்படுகிறதில்லை.
Jesus said when he was 12 years old.
இயேசு 12 வயதாக இருக்கும்பொழுது
to Joseph and Mary.
யோசேப்பு மரியாளுக்கு
சொன்னார். Didn't you know that I must be about my father's business?
என்னுடைய பிதாவினுடைய பிதாவுக்கு அடுத்த வேலைகளிலே நான் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா?
His father's business was what occupied his mind when he was 12 years old.
12 வயதா இருக்கும்பொழுதே அவருடைய தகப்பனுடைய வேலை தான் அவருடைய மனதிலே இருந்தது.
And once when people asked him, why are you working on the Sabbath?
ஏன் ஓய்வு நாளிலே வேலை செய்கிறோம் என்று கேட்டார்கள்.
He says, my father's working and so I work.
என்னுடைய தகப்பனார் வேலை செய்கிறார், என் பிதா வேலை செய்கிறார், ஆகவே நானும் வேலை செய்கிறேன்.
My father has no Sabbath, he said.
என்னுடைய பிதாவுக்கு ஓய்வு நாள் இல்லை என்று சொன்னார்.
The last Sabbath that God had was in Genesis chapter 2.
தேவனுக்கு கிடைத்ததான கடைசி ஓய்வு நாள் ஆதியாகமம் 2 அதிகாரம்.
Before Adam sinned.
ஆதாம் பாவம் செய்தது.
After Adam sinned, there's been no Sabbath for God.
ஆதாம் பாவம் செய்ததற்கு பிற்பாடு தேவனுக்கு என்று ஓய்வு நாளே கிடையாது.
God works 7 days a week.
தேவன் ஒரு வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறார்.
To save souls.
ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக.
And Jesus said, I don't have any Sabbath.
இயேசுவும் கூட எனக்கும் ஓய்வு நாள் இல்லை.
7 days a week I'm interested in saving souls.
வாரத்தில் 7 நாட்களும் ஆத்மாக்களை ரட்சிப்பதே என்னுடைய வேலை என்று
சொன்னார். I don't have a rest day when I let Satan run the show.
எனக்கு ஓய்வு நாள் என்று ஒன்று கிடையாது. அந்த ஓய்வு நாளை வைத்து சாத்தானை நீ வேலை செய்து நான் சொல்லுவது கிடையாது.
I work 7 days a week until all of God's purpose is fulfilled.
தேவனுடைய நோக்கம் எல்லாம் முழுமையாக நிறைவேறும் வரை வாரத்தில் 7 நாட்களும் நான் வேலை செய்கிறேன்.
Haggai told these people.
ஆகாய் சொல்லுகிறான்,
see you have sown so much but you harvest so little, verse 6.
நீங்கள் அதிகமாய் விதைத்திருக்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். ஆறாம் வசனம்.
You drink but you are not satisfied.
நீங்கள் குடித்தும் திருப்தி அடைகிறதில்லை.
You put on clothing but you are not warm.
வஸ்திரம் உடுத்தி உங்களுக்கு குளிர் விடவில்லை.
You earn so much money and a lot of it is just going like into a purse full of holes.
கூலியை சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் பொத்தலான பையிலே போடுகிறது போல போகிறது.
Have you noticed today how so many people are earning so much but they have hardly able to save anything?
இன்றைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறார்கள் ஆனால் ஒன்றையும் சேர்த்து வைக்க
முடியவில்லை. In the olden days when people earned so little they could save much more.
பழைய நாட்களிலே கொஞ்சமாய் சம்பாதித்தும் அதிகமாய் சேர்த்து.
I'm talking about Christians.
நான் கிறிஸ்தவர்களை
குறித்து சொல்கிறேன். Become very worldly in their expenditure habits.
இன்றைக்கு செலவு பண்ணுகிற விதத்திலே மிகவும் உலகப் பிரகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.
It's like pouring a water into a vessel full of holes.
ஒரு பாத்திரத்திலே ஓட்டில் இருந்த பாத்திரத்தை தண்ணீரை ஊற்றுவது
போல. Such people ask God, Lord, fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்தாவினால் என்னை நிரப்பும் என்று அப்படிப்பட்ட கேட்கிறார்கள்.
Lord, close up the holes first.
முதலாவது ஓட்டை மூடப்பா என்று சொல்கிறார்.
Otherwise it'll all leak out.
இல்லாவிட்டால் எல்லா தண்ணீரும் ஒழுகிவிடும்.
God doesn't fill with his spirit those who are leaky.
ஒழுகுகிற பாத்திரத்தை வைத்திருக்கிறவர்களிடத்திலே ஆவியானவர் தம்மை நிரப்புகிறார்.
So this is the burden of Haggai.
இதுதான் ஆகாயினுடைய பாரம்.
He says that's why verse 10 the sky has withheld its dew and the earth has withheld its produce.
ஆகவே தான் வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு என்று
சொல்றார். So when Zerubbabel and some others heard this message.
செருபாபேலும் மற்றவர்களும் இந்த செய்தியை கேட்டபொழுது.
Again you see that little expression in verse 12 the remnant of God's people.
மீதியான அனைவரும் ஜனத்திலே மீதியான அனைவரும் என்று பார்க்கிறோம்.
They obeyed the voice of the Lord.
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள்.
And the words of Haggai the prophet.
ஆகாயினும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள்.
And the people showed reverence for the Lord.
ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்.
And when the Lord saw these people coming together in order to lay a foundation and start building the temple.
அஸ்திவாரத்தை போட்டு தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் என்று தேவன் கண்டவுடனே.
The Lord encouraged them by saying in verse 13 I am with you.
நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்.
Now in our life
நம்முடைய வாழ்க்கையில்
how do we apply this building the temple in terms of the church?
சபையை கட்டுகிற விஷயத்திலே தேவாலயத்தை எப்படி நாம் கட்டுகிறோம்?
The Bible says in Hebrews 6:1 Don't keep on laying the foundation again and again and again and again.
எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே போட்ட அஸ்திவாரத்தை மீண்டும் மீண்டும் போட வேண்டாம்.
Let's press on to perfection.
நாம் பூரணத்தை நோக்கி ஓடக்கடவும்.
Let's build the whole house instead of laying the foundation.
அஸ்திவாரத்தை மீண்டும் மீண்டும் போடாமல் முழு வீட்டையும் கட்டுவோம் என்று
சொல்கிறார். Jesus spoke about someone who just laid a foundation and didn't complete the building.
ஒரு மனிதன் அஸ்திவாரத்தை மட்டும் போட்டான், வீட்டை கட்டி முடிப்பதற்கு அவனுக்கு காசு இல்லை.
And the point is
குறிப்பு
என்னவென்றால் they were not interested in being disciples. That's the point where Jesus spoke about it.
இயேசு சொல்லுகிற காரியம் என்னால் அவர்கள் சீஷர்களாகி மாறுவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை.
And so this is the message here. You want to complete the superstructure not just keeping on laying the foundation.
திரும்பவும் திரும்பவும் அஸ்திவாரத்தை போடாமல் மேல் இருக்கிற கட்டடத்தையும் கட்டி எழுப்ப
வேண்டுமானால் we have to preach discipleship and make disciples.
நாம் சீஷத்துவத்தை பிரசங்கிக்க வேண்டும், சீஷர்களாய் மாற்ற வேண்டும்.
Otherwise like in Haggai's time.
இல்லாவிட்டால் ஆகாய் நாட்களை போலவே
we will only have the foundation.
நமக்கு அஸ்திவாரம் மட்டுமே இருக்கும்.
The churches that don't preach discipleship are not going to build the church.
சீஷத்துவத்தை பிரசங்கிக்காத சபைகள் அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கப் போவதில்லை.
You need to ask yourself.
நீங்கள் உங்களையே கேட்டு பார்க்க வேண்டும்.
In the light of these verses 6 7 8 9.
6 7 8 9 வசனங்களின் வெளிச்சத்தில்
கேட்டு பாருங்க. Why is the fruit of the spirit lacking in my life?
ஏன் பரிசுத்த ஆவியானுடைய கனியினுடைய வாழ்க்கையில்
குறைவாய் இருக்கு? Why is there victory over sin in my life?
ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நுமாய் பாவத்தின் மீது ஜெயம் இல்லை?
Is it because brother you're just interested in your own things and your family that's all?
சகோதரனே, உன்னுடைய விருப்பம் எல்லாம் உன்னிலேயும் உன் குடும்பத்திலேயே மட்டும்தான் இருக்கிறதா?
Then you can follow the example of Zerubbabel.
அப்படியானால் நீங்கள் செருபாபேலுடைய மாதிரியை பின்பற்றலாம்.
And be stirred up by the message that you hear.
நீங்கள் கேட்கிற செய்தியினாலே நீங்கள் கிளறி எழுப்பப்பட வேண்டும்.
Even now God can help you.
இப்பொழுதும் கூட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
Take a church where there's only foundation laid and make disciples and build the body of Christ.
அஸ்திவாரம் மட்டுமே போடப்பட்ட ஒரு சபையிலே நீங்கள் சீஷத்துவத்தை கட்டி அந்த மேல் இருக்கிற கட்டடத்தையும் கட்டி முடிக்க
வேண்டும். What is the burden of Haggai?
ஆகாயினுடைய பாரம்
என்ன? Complete the temple.
தேவாலயத்தை கட்டி முடியுங்கள்.
Don't be happy with the foundation.
அஸ்திவாரத்திலேயே திருப்தி பட்டிருக்க வேண்டாம்.
Don't be happy with repentance and faith and forgiveness of sins.
மனம் திரும்புதல், விசுவாசம், பாவமன்னிப்பிலேயே திருப்தி பட வேண்டாம்.
Let's press on to perfection.
நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போவோம்.
Live a spirit-filled life, to live an overcoming life.
வாழ்க்கை வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம்.
It says here in verse 13. 13ஆம்
வசனத்திலே
Haggai the messenger of the Lord spoke the message of the Lord.
கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி பேசினார்.
I like that.
இதை நான் விரும்புகிறேன்.
There's a lot of difference between preaching the message of the Lord and the Lord's messenger preaching the message of the Lord.
தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய செய்தியாளன் தேவ செய்தியை பிரசங்கிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
Anybody can preach the same message.
யார் வேண்டுமானாலும் ஒரே செய்தியை
பிரசங்கிக்கலாம். But when the Lord's messenger preaches the message, he's sent by God, there's an anointing on it.
தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஒரு தூதன் பேசும் பொழுது அந்த பேச்சிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது.
That guy doesn't tell us all that he went through like Hosea went through.
ஓசியா கடந்து சென்ற பாதைகளை போல ஆகாய் கடந்து சென்ற பாதைகளை எல்லாம் சொல்லவில்லை.
But one of the things I've discovered is this.
ஆனால் நான் கண்டுபிடித்த காரியம் இதுதான்.
Every servant of God whom God has ever used in history.
இந்த சரித்திரத்திலே தேவன் பயன்படுத்தி எந்த ஒரு தேவ மனிதனானாலும்
gone through all types of trials in their private life.
அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றவனாய் இருப்பான்.
Being crushed and humbled.
அவன் நொறுக்கப்பட்டு தாழ்மையாய் இருப்பான்.
Gone through loss of reputation, loss of money, loss of many things.
அவனுடைய நற்பெயர் கெட்டு போயிருக்கும், அவனுடைய பணத்தை இழந்திருப்பான், பல காரியங்களை இழந்திருப்பான்.
The Lord's messenger.
தேவனுடைய தூதனாய் மாறுவதற்கு.
So don't think you can just take a message and preach it and it'll have the same results.
ஆகவே ஒரு செய்தி எடுத்து நீங்கள் பிரசங்கிப்பதனாலே அதே விளைவு உங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம்.
When the Lord's messenger preach the Lord's message, it's a different thing altogether.
கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது அது முற்றிலும் வித்தியாசமானது.
And that's what stirred these people.
இதுதான் இந்த மக்களை.
And the Lord stirred up the spirit of Zerubbabel.
செருபாபேலின் ஆவியை தேவன் உற்சாகப்படுத்தினார்.
And in chapter 2 verse 1 to 9 you find the second message.
இரண்டாம் அதிகாரம் 1-லிருந்து 9 வரை இரண்டாம் செய்தியை பார்க்கிறோம்.
The second message is the temple will be glorious, the church you build will really be glorious.
நீங்கள் கட்ட போகிற இந்த ஆலயமானது, நீங்கள் கட்ட போகிற இந்த சபையானது மகிமையாய் இருக்கும்.
See, you got to be encouraged in by the fact that you know that what you are going to build is going to last for eternity.
நீங்கள் கட்ட போகிற இந்த காரியமானது நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்க போகிறது என்பதை அறிந்து நீங்கள் உற்சாகப்பட வேண்டும்.
Everything else you live for on this earth will perish.
நீங்கள் இந்த பூமியில் எதற்காக வாழ்ந்தாலும் அதெல்லாம் அழிந்து போய்விடும்.
You can spend your life and energy to become a great sportsman or a great musician.
நீங்கள் உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய வாழ்நாளையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி ஒரு பெரிய விளையாட்டு வீரராகவோ ஒரு இசை வல்லுநராகவோ மாறலாம்.
கிரேட் பிசினஸ் மேன்
அல்லது பெரிய தொழிலதிபராய் வரலாம்.
கிரேட் சயின்டிஸ்ட்
அல்லது பெரிய விஞ்ஞானியாய் வரலாம்.
ஆல் பெரிஷ்
இவெல்லாம் அழிந்து
போகும். தி ஒன்லி திங் தட் வில் ரிமைன் இஸ் இஃப் யூ ஸ்பெண்ட் யுவர் லைஃப் பில்டிங் தி சர்ச்.
நிலைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் நீங்கள் சபையை கட்டுகிற வேலை தான்.
சோ ஹி சேஸ் டு தெம்
ஆகவே அவர்களிடத்தில் அவன் சொல்கிறான்,
யூ ரிமெம்பர் சீயிங் தி டெம்பிள் இன் இட்ஸ் தி க்ளோரி இன் சாலமன்ஸ் டேஸ் வெர்ஸ் 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், முந்தின மகிமையை சாலமோனின் காலங்களிலே நீங்கள் பார்த்தீர்களா?
அண்ட் நவ இட் லுக்ஸ் லைக் நதிங் வாட் யூ ஆர் சீயிங் ஹியர்.
இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா?
ஐ டெல் யூ வெர்ஸ் 9 தி க்ளோரி of this latter house is going to be greater than the glory of the former.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்பதாம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஏன்?
Because in this place I will give peace, verse 9.
ஒன்பதாம் வசனத்தில் இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டிடுவேன் என்று தேவன் சொல்கிறார்.
And there's a beautiful expression in verse 7.
ஏழாம் வசனத்திலே ஒரு பதம் இருக்கிறது.
The desire of all nations will come and fill this house.
சகல ஜாதிகளுடைய விருப்பமும் இந்த இடத்தில் நிறைவேறும்.
That's referring to Jesus.
அது இயேசுவை குறித்த காரியம்.
That's what made this latter house glory greater than Solomon's.
இந்த காரியம் தான் சாலமோனுடைய மகிமையை, தேவனுடைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த மகிமையினுடைய பெரிதாக இருக்கும்.
When they built that, it didn't look physically better than Solomon's.
அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது சாலமோனுடைய ஆலயத்தை காட்டிலும் உலக பிரகாரமாக அது அழகா இருக்கவில்லை.
How did he mean that the latter glory will be greater?
பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று எப்படி சொல்கிறார்?
பிகாஸ் தி டிசைர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் வில் கம் ஹியர்.
ஏனென்றால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இங்கே வருவார்.
This house with glory.
இந்த மகிமை ஆலய மகிமினாலே நிரப்புவேன்.
இந்த ஆலயம் house which these people built was the temple into which Jesus came.
இவர்கள் கட்டின இந்த ஆலயத்துக்குள்ளாக தான் இயேசு வந்தார்.
And that's 500 years later.
அது 500 ஆண்டுகளுக்கு பிறகு.
And that glory was far greater than anything that Solomon could produce.
சாலமோனால் உண்டாக்கின இந்த மகிமையை காட்டிலும் இந்த மகிமை மிகவும் பெரிதாக இருக்கிறது.
And that is a picture of the new covenant church as well.
அதே போல இதுவும் புதிய உடன்படிக்கை சபைக்கு மாதிரியா இருக்கிறது.
The new covenant church doesn't have an external glory compared to the old covenant one.
பழைய உடன்படிக்கை சபையை காட்டிலும் ஆலயத்தை காட்டிலும் புது உடன்படிக்கை சபைக்கு வெளிப்பிரங்கமான மகிமை இல்லை.
Its real glory is the fact that Jesus is in the midst.
இயேசு அவர்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய மெய்யான மகிமை.
They needed a lot of money here to build this temple.
இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு அதிகமான பணம் தேவைப்பட்டது.
They were poor exiles who had come from Babylon.
அவர்கள் பாபிலோனிலிருந்து வந்த ஏழை மக்களாக இருந்தார்கள்.
And the Lord knew that.
ஆண்டவர் அதை அறிந்திருந்தார்.
And what does he say?
அவர் என்ன சொன்னார்?
Verse 8.
எட்டாம் வசனம்.
The silver is mine and the gold is mine.
வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொல்கிறார்.
God says, you need money, right? I know that.
உனக்கு பணம் தேவையா? எனக்கு தெரியும்.
I have it.
எனக்கு இருக்கிறது.
Don't go becoming beggars.
நீங்கள் போய் பிச்சைக்காரர்களை போல பணம் கேட்க வேண்டாம்.
Go to the owner of all the silver and the gold in the world and ask him for it.
இந்த உலகத்திலே எல்லா வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சொந்தக்காரராகி அவரிடத்திலே போய் கேளுங்க.
The work is his.
இந்த வேலை அவருடைய.
Not ours.
நம்முடையதல்ல.
Don't go and ask him for money for yourself.
உங்களுக்கென்று பணத்தை போய் கேட்க வேண்டாம்.
Trust him to provide the needs of his work.
அவருடைய வேலைக்கு அவர் தேவைகளை சந்திக்கும்படியாக அவர்களை நம்பிக்கை வையுங்கள்.
Why then do so many preachers go begging from money
ஏன் பிறகு அநேக பிரசங்கியார்கள் மற்ற மனுஷர்களிடத்திலே போய் பணத்தை பிச்சை கேட்கிறது போல கேட்கிறார்கள்?
Because they don't know the owner who owns all the silver and gold in the world.
ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள வெள்ளிக்கும் பொன்னுக்கும் உள்ள சொந்தக்காரர் யார் என்று தெரியவில்லை.
Didn't Jesus need money to live and to take care of his 12 disciples?
இயேசு வாழ்வதற்கும் அந்த 12 சிஷ்யர்களை பராமரிப்பதற்கும் பணம் தேவைப்படவில்லையா?
Number of them were married, they had to send money to their homes to take care of their family needs.
அந்த சிஷ்யர்களை பல திருமணமானவர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு பணத்தை அனுப்ப வேண்டியதாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு பணம் அனுப்ப வேண்டியதாக.
Peter was feeding his family through his fishing business and he had stopped that.
பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் செய்தான், அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை பராமரித்தான்.
John and James had stopped fishing, how were their families going to live?
யாக்கோபும் யோவானும் மீன் பிடிக்கிற தொழில் நிறுத்தி விட்டார்கள், இப்போது எப்படி வாழப் போகிறார்கள்?
They were not millionaires with big savings accounts.
அவர்கள் லட்சாதிபதிகளாய் பேங்கிலே பணம் வைத்துக் கொண்டிருக்கவில்லை.
Those days people didn't have much savings.
அந்த நாட்களிலே மக்களுக்கு அவ்வளவாய் சேமித்து வைக்கவில்லை.
There was no question of living on interest.
அங்கே வட்டினாலே வாழ முடியும் என்றதான கேள்வி எழவில்லை.
They earned from their work and lived month to month.
அவர்கள் மாதந்தோறும் வேலை செய்து அந்த பணத்தை வைத்துதான் வாழ்ந்தார்கள்.
Didn't Jesus need money?
இயேசுக்கு பணம் தேவைப்படும்.
Did you ever see him going begging to people saying I need money for God's work?
தேவனுடைய வேலைக்கென்று பணம் தேவை என்று இயேசு யாரிடத்தில் அதை கேட்டுக்கொண்டு
சென்றாரா? How can we do what Jesus never did?
இயேசு செய்யாத காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்?
Jesus received gifts when people gave it.
ஜனங்கள் வெகுமதியை கொடுத்த பொழுது இயேசு அதை பெற்றுக்கொண்டார்.
He never went around begging.
ஆனால் அவர் கேட்டுக்கொண்டு அங்கே நீங்க போகவில்லை.
The apostles followed his example.
அப்போஸ்தலரும் அவருடைய மாதிரியை
பின்பற்றினார்கள். Such a lot of need for work. They traveled to so many places.
அவர்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தார்கள். பணம் எவ்வளவாய் தேவைப்பட்டது.
But they never made their needs known to anybody but God.
ஆனால் தேவனை தவிர வேறு யாருக்கும் தங்கள் தேவையை தெரிவிக்கவில்லை.
God said the silver and gold is mine.
ஏனென்றால் தேவன் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் என்று
சொல்லியிருக்கிறார். We also need money to rent a house.
இன்றைக்கு நாமும் வாடகைக்கு போவதற்கு பணம் தேவை.
Food and clothes.
ஆகாரத்தையும் உடை வாங்குவதற்கு.
Educate our children.
பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு.
And the Lord says, I know all that.
இதெல்லாம் எனக்கு தெரியும்.
I know you need money for your family and your work.
உன்னுடைய குடும்பத்துக்கும் உன் வேலைக்கும் பணம் தேவை என்று எனக்கு தெரியும்.
Trust in me.
என்னிலே நம்பிக்கை இரு.
Don't beg from man.
நீ மனிதரிடத்திலிருந்து வாங்க வேண்டாம்.
The third message.
மூன்றாவது செய்தி.
Is chapter 2 verse 10 to 19.
இரண்டாம் அதிகாரம் 10 இருந்து 19 வசனம் வரை.
Message is, if you are obedient you'll be blessed.
நீ கீழ்ப்படிந்திருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதுதான் செய்தி.
The first was about completing the temple.
முதலாவது செய்தி தேவாலயத்தை முடிப்பது.
The second was about the glory of the temple.
இரண்டாவது செய்தி தேவாலயத்தின் மகிமை.
And the third was about holiness and sin.
மூன்றாவது செய்தி பரிசுத்தமும் பாவமும்.
Whenever a prophet spoke about building God's house, the next thing he spoke about was holiness.
எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதை குறித்து ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறானோ அடுத்த காரியம் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்.
You can't build God's house if you don't emphasize holiness.
நீங்கள் பரிசுத்தத்தை வலியுறுத்தாவிட்டால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது.
This is the mistake that a lot of preachers are making today.
இன்றைக்கு அநேக பிரசங்கியர் இந்த தவறை
செய்கிறார்கள். They gather people but they don't preach holiness.
அவர்கள் மக்களை ஒன்றாய் கூட்டுகிறார்கள், பரிசுத்தத்தை குறித்து பேசுவதில்லை.
So in verses 11 to 13 the Lord asks them a question.
11 13 வரை தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார்.
If you are carrying ask the priest the question, he says.
அங்கே ஆசார் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார்.
If one of you is carrying a holy sacrifice.
நீங்கள் ஒரு பரிசுத்தமான பலியை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்.
On the way you brush some other food.
அங்கே போகும்பொழுது வேறு ஒரு ஆகாரத்தின் மேல் இந்த பலி படுகிறது.
Will that food become holy?
அந்த ஆகாரம் பரிசுத்தமாய் மாறுமா?
Oh no.
இல்லை.
And on the other hand, if someone who is unclean by touching a dead person.
ஒரு மரித்த சடலத்தை தொட்டவன் இப்பொழுது தீட்டுள்ளவனாக இருக்கிறான்.
Brushes against food that is holy.
பரிசுத்தமாக இருக்கிற ஒரு போஜனத்தை தொடுகிறான்.
Will that food be defiled?
அந்த ஆகாரம் தீட்டுப்படுமா?
Yes.
ஆம், தீட்டுப்படும்.
You see, it's like you take an example from an operating theater.
ஒரு அறுவை சிகிச்சை கூடத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
Here is surgically sterile gloves and knives and all that.
இங்கே மிகவும் சுத்தமாக்கப்பட்டதான கத்திகளும் கிளவுஸ்களும் இருக்கிறது.
Somebody touches with the dirty hand.
ஒரு அசுத்தமான கையிலே யாராவது தொட்டால்
will it become dirty?
அது அசுத்தமாய் மாறுமா?
Yes, you can't use that in surgery anymore.
ஆம், அது அசுத்தமாய் மாறிவிடும். இனிமேல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு அந்த உறைகளை பயன்படுத்த முடியாது.
But if you take those clean gloves and knives and touch something dirty, will that become clean?
இப்பொழுது இந்த சுத்தமான கத்திகளையும் உறைகளையும் எடுத்து அசுத்தமான ஒரு பொருளை தொட்டால் அது சுத்தமாகுமா?
No.
இல்லை.
So that's what he's saying.
இதை தான் இங்கே சொல்கிறார்.
Holiness cannot be transmitted.
பரிசுத்தம் என்பது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு செலுத்த முடியாது.
Sin can be transmitted.
ஆனால் பாவமோ ஒன்றிலிருந்து இன்னொன்று செலுத்தப்பட முடியும்.
In other words, it's very easy to catch sin.
பாவம் உங்களை தொற்றிக்கொள்வது மிகவும் எளிது.
It's like sickness.
வியாதியை போல.
You go near a sick person, you can get a sickness.
ஒரு வியாதி பிடித்த இடத்திலே போனால் அது உங்களுக்கு தொற்றிக்கொள்கிறது.
But if a sick person goes near a healthy person, will he get health?
ஆனால் ஒரு வியாதியஸ்தன் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதத்தை பெற்றால் அவன் சுகமடைவானா?
Sickness you can get very easily.
வியாதி எளிதாக பற்றிக்கொள்ளும்.
Health is very difficult.
ஆனால் ஆரோக்கியம் அப்படி அல்ல.
So that's what the Lord is saying.
இதுதான் ஆண்டவர் சொல்கிறார்.
Sin is very easy, it's contagious.
பாவமானது தொற்றக்கூடியது, அது பரவும்.
But holiness,
பரிசுத்தம்
is very difficult.
அது மிகவும்
கடினமானது. And so he says whatever these people offer is all defiled, verse 14.
ஆகவே இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தீட்டுப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You can say amen and hallelujah and all that, but God sees sin in your life, he won't accept your offer.
நீங்கள் ஆமென் அல்லேலூயா என்றெல்லாம் சொல்லலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்வில் பாவத்தை பார்ப்பாரே ஆனால் உங்களுடைய காணிக்கை
ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
ஆனால் நீங்கள் சோர்ந்து போக
வேண்டாம்.
என்னுடைய செய்தி ஏற்றுக்கொண்டால்
from this day I'll bless you.
இந்த நாளிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
What a word.
என்ன அருமையான
வசனம். You can take that for yourself.
இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்.
From this day I will bless you.
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
The last message, verse 20 to
23,
was a personal message for Zerubbabel.
அது செருபாபேலுக்கு உள்ளதான தனிப்பட்ட செய்தி.
He says, tell Zerubbabel,
I'm
going to shake heaven and earth.
நான் வானத்தை
பூமியை அசைப்படுவேன். Kingdoms,
ராஜ்யங்களின் சிங்காசனத்தை
கிழித்து போடுவேன். I'll make you like a signet ring, verse 23, because I have chosen you.
அந்த நாளிலே நான் உன்னை தேர்ந்தெடுத்தபடினாலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்.
Haggai was a real prophet.
ஆகாய் ஒரு மெய்யான
தீர்க்கதரிசி. He exalted Zerubbabel.
அவன் செருபாபேல்
உயர்த்தினான்.
நீ தான் ஜனங்களை வழிநடத்த
போகிறான் போகிறார்.
அந்த தீர்க்கதரிசியை தன்னை மறைத்துக் கொள்கிறான்.
So dear brothers and sisters,
அருமையான சகோதர
சகோதரி, follow Haggai's example.
நம் ஆகாயினுடைய மாதிரியை பின்பற்றும்.
Let other people get the honor.
மற்றவர்களுக்கு கனம் கிடைக்கட்டும்.
Like he pushed Zerubbabel forward.
இவன் செருபாபேலை முன்னே தள்ளினது
போல. You know, a true prophet is like that.
ஒவ்வொரு மெய்யான தீர்க்கதரிசி
He doesn't want to stand up in front and get honor.
அவன் முன்னாக நின்று கனத்தை பெற்றுக் கொள்ள விரும்பவில்லை.
He pushes other people forward.
அவன் மற்ற ஜனங்களை முன்னாக தள்ளுகிறான்.
And he himself is at the back.
அவனோ பின்னாக தன்னை மறைத்துக் கொள்கிறான்.
A prophet doesn't want titles like chairman and director and all that type of stuff.
ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், இயக்குனர் என்கிறதான பெயரெல்லாம் ஒரு தலைவனுக்கு தேவை.
Chairman is not interested in titles like bishop and pastor and all that.
பிஷப், பாஸ்டர், போதர் என்றதான பட்டங்களில் எல்லாம் அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு விருப்பமில்லை.
He just ministers God's word in power.
தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடு கூட ஊழியம்
செய்கிறார். And if the church is built, let others get the honor.
சபை கட்டப்பட்டால் மற்றவர்கள் அந்த கனத்தை பெற்றுக் கொள்வார்கள்.
The prophet is happy that he has fulfilled his part.
தன்னுடைய பகுதியை நிறைவேற்றி விட்டான் என்பதிலேயே ஒரு தீர்க்கதரிசி திருப்தி கொள்வார்.
Haggai is a great message of encouragement.
ஆகாய் தீர்க்கதரிசி இன்னொரு புத்தகம், ஒரு உற்சாகத்தின் புத்தகம்.
Build God's house.
தேவனுடைய சபையை கட்டுவதற்கு.
God says, I'll be with you.
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Don't be afraid.
நீ பயப்பட வேண்டாம்.
Let's take heed that message.
நாம் இந்த செய்தியை கவனித்து கேட்டு மனம் திரும்புவோம்.
Amen.
Amen.